SBS Audio is supported by advertising.
SBS is Australia's most trusted multilingual broadcaster. Our listeners are loyal, highly engaged, and have supported countless local businesses. We offer advertising packages for businesses of all sizes. Our experienced sales team will guide you through the process of owning a great campaign. Bring your own ad or have our production team make you something in one of our 68 languages. Start the conversation with your new audience today. Email sales@sbs.com.au.
வணக்கம் டாக்டர் ரைஸ் அவர்களே.
வணக்கம் ரைசல், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு பேசுகிறோம் இல்லையா?
ஆமாம் ஆமாம்.
இப்போ போண்டாய் சம்பவம் குறித்து தான் பேச போகிறோம். இப்போ போண்டாயை பொறுத்தளவில், போண்டாய் வெஸ்ட்ஃபீல்ட் ஷாப்பிங் சென்டரில் நடந்த படுகொலை, அது குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இப்போ மனநோயாளி ஜோவல் கவுச்சி 6 பேரை கத்தியால் குத்தி படுகொலை செய்த சம்பவம் பலருக்கு மனநோயாளிகள் குறித்து பல கேள்விகள் எழுப்பியிருக்கலாம் இல்லையா?
ஆமாம் ஆமாம், கட்டாயமாக.
இப்போ நமக்கு எழும்புற முதல் கேள்வி எப்படின்னா, இப்போ மனநோயாளிகள் அல்லது பீப்புள் வித் மென்டல் இல்னஸ், இவர்கள் வன்முறையில் ஈடுபடுவது, அதுவும் பிறரை கொலை செய்யும் அளவு வன்முறையில் ஈடுபடுவது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா அல்லது இது அபூர்வமான நிகழ்வா?
கட்டாயமாக இது வந்து அபூர்வமான ஒன்று. மனநோயின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, மனநோய்கள் வந்து பல வகைப்படுது அப்படி தானே. அதில் ஒரு குறிப்பிட்ட சில மனநோய்களில் மட்டும் அரிதாக இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்ற வாய்ப்பு இருக்கிறது. அரிதிலும் அரிதாக அவர்கள் இந்த மாதிரி துறை சம்பவங்களில் ஈடுபட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னுடைய கூற்று என்னென்னா, இது அரிதிலும் அரிது. எதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கின்றன என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம்.
இப்போ இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ மனநோயாளி ஜோவல் கவுச்சியை பொறுத்தளவில், அவர் வந்து பெண்களை குறிவைத்து தாக்கியிருப்பதாக படுது. இது அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இப்படி ஆண்களை குறிவைக்கிறது அல்லது பெண்களை குறிவைக்கிறதெல்லாம் சாதாரணமாக மன நோயாளிகள் செய்கிறது தானா, அல்லது இதுவும் கூட கொஞ்சம் அரிதானது தானா?
இதுவும் அரிதானதா? இது வந்து இந்த குறிப்பிட்ட மனநோய் அவருக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறத, அந்த மனநோய் மனச்சிதை, அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஸ்கிசோஃபிரினியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நோய் இருக்கிறவங்க சில பேருக்கு வந்து ஒரு டெலியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாய எண்ணங்கள் தோன்ற வாய்ப்பு, அதுபோல ஒரு மழைய எண்ணம் அவருக்கு தோன்றியிருக்க வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். அதனால கூட அவர் பெண்கள் மேல அவருக்கு ஒரு மழைய எண்ணம், அதை நெகட்டிவான எதிர்மறையான ஒரு மழைய எண்ணம் தோன்றியிருக்க வாய்ப்பு.
நீங்க சொல்றத பார்த்தா, இப்ப வந்து மனநோயாளி ஜோவல் கவுச்சி மாதிரியான ஆட்கள் வந்து வன்முறையில் ஈடுபடுவது அல்லது பிறரை கொலை செய்யும் அளவு வன்முறையில் ஈடுபடுவது அரிது. அதே மாதிரி இவர்கள் பெண்களை குறிவைக்கிறதோ ஆண்களை குறிவைத்து வன்முறையில் செய்வதும்ங்கிறதும் ரொம்ப அரிது அப்படின்னு சொல்றீங்க. எப்படி இது அரிது அப்படின்னு இதை நியாயப்படுத்துறீங்க?
கட்டாயமா அரிது தான். இது எதை வச்சு சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நடக்கக்கூடிய துர்சம்பவம் இருக்கு இல்லையா, அதாவது கொலை அப்படிங்கிறத வந்து பொதுவாக வந்து தெரிஞ்சவங்களை முன்பகி உள்ளவங்களை தான கொலை பண்ணுவாங்க. இந்த மாதிரி கொலைகளை வந்து ஸ்ட்ரேஞ்சர் ஹோமிசைடு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வகைப்படுத்துறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் ஹோமிசைடை பற்றி 4 நாடுகளில் வந்து ஒரு சின்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியா, பின்லாந்து, நெதர்லாண்ட், அப்புறமா வந்து கனடா. இந்த 4 நாடுகள்லையும் 49 சம்பவங்கள் இது போன்ற ஸ்ட்ரேஞ்சர் ஹோமிசைட் சம்பவங்கள், பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 68 பேர் விக்டீம்ஸ். அவங்கள வச்சு பண்ண ஆராய்ச்சியில் தெரிய வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து 14 மில்லியன் மக்கள் தொகை இருக்கிற இடத்துல வருஷத்துக்கு 1 தடவை தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அரிதான ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்படுத்தக்கூடியவர்கள், அதாவது அட்டாக்கர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனநோய் திடீர்னு ஏற்பட்டிருந்தாலும் கூட இது வந்து முதல் தடவை ஏற்படக்கூடிய மனநோயாக இருக்குது. ஏற்கனவே ஏற்பட்டிருந்தால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தடுக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் 3/4 உள்ளவங்களுக்கு வந்து இதை ஃபஸ்ட் எபிசோட் சைக்கோசிஸ் மாதிரி இது சொல்லுவாங்க. அப்படின்னா முதல் தடவையே நடந்திருக்கு அவங்களுக்கு இந்த மனநோய். ரெண்டாவது என்ன ஃபைண்டிங் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, இதில் வந்து 1/2 வந்து வீடற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லது வந்து ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. இருந்தாலும் போலீஸ் கேஸ் இவங்க யாருமேலேயும் இருந்தது இல்லை. இது ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான். இது போக இன்னொரு ஃபைண்டிங் என்னென்னா, இவங்க யாருமே குழந்தைகளை குறைவைத்து தாக்கவில்லை. இதுவும் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி சில சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து இந்த ஆராய்ச்சி மூலமாக அதை வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவங்கள் வந்து அரிது என்பது தான் நமக்கு புலப்படுது.
டாக்டர் ரைஸ், இப்போ வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இவர்கள் வந்து இப்படி கடுமையான மனநோய் உள்ளவர்கள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அல்லது சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்தால் இந்த மாதிரியான வன்முறை சம்பவங்களை தடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு அப்படியான ஒரு எண்ணம் வருவதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா?
ஆமாம், கட்டாயமாக. ஆக்சுவலாக இந்த ஆராய்ச்சியில் நான் சொன்ன ஆராய்ச்சியில் கூட முடிவு என்ன சொல்லுதுன்னா, இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் யாருமே மருந்து எடுத்திருக்கவில்லை அப்படிதான். அதாவது 90% மருந்து எடுத்திருக்கவில்லை அப்படிங்கிறதா. அப்படியே எடுத்திருந்தாலும் மருந்து எடுக்கும் அந்த அந்த ஃபாலோஅப் இருக்கு இல்லையா, ஃபாலோஅப்னு சொல்லக்கூடிய அதுலேருந்து பிறந்து வந்தவங்க தான். ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மருந்து எடுக்கக்கூடியவங்க அதாவது சிகிச்சையை தொடர்ந்து எடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக அரிது அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
இப்போ வந்து இப்படி கடுமையான மனநோய்கள் இருக்கின்றவர்கள் மருந்து இல்லாமல் இருந்தால் அல்லது சிகிச்சை பெறாமல் இருந்தால் அவர்களுக்கு இப்படி வன்முறையில் ஈடுபடும் எண்ணம் வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா?
ஆமாம்.
ஆமாம், அப்படி வன்முறை எண்ணம் வரும் அளவு உள்ள கடுமையான மனநோய்கள் என்ன டாக்டர்?
கடுமையான மனநோய்கள் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் மனச்சிதைவேடும் ஸ்கிசோஃப்ரினியாவை சொல்லலாம். அப்புறமா வந்து டெலியூஷனல் டிசார்டர், அதுவும் ஸ்கிசோஃப்ரினியாவில் ஒரு வகை தான். அதாவது என்னென்னா, டெலியூஷனல் டிசார்டர் இருக்கிறவங்க வந்து பார்ப்பதற்கு எல்லோரும் கூட தான் இருப்பாங்க, கண்டுபிடிக்க அரி கஷ்டம். அதே மாதிரி மூன்றாவது சொல்லுதுன்னா பைபோலார் அஃபெக்டிவ் டிசார்டர்னு சொல்லுங்கள், இரு முனை பிறழ்வு நோய். அந்த இரு முனை பிறழ்வு நோயில் நடக்கக்கூடிய ஒரு பகுதியான மேனியா அப்படிங்கிற அந்த மன எழுச்சின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மன அழுத்தமும் மன எழுச்சியும் மாறி மாறி வரும். இந்த மன எழுச்சி சில பேருக்கு தீவிரமாக இருக்கும்போது அவங்களும் வன்முறை சம்பவங்கள் ஈடுபட வாய்ப்பு இருக்கு.
இப்போ மனநோயாளி ஒருத்தருக்கு வன்முறை எண்ணம், இன்னும் குறிப்பாக சொல்கிறதுனா பிறருக்கு தீங்கு செய்யணும் அல்லது அடுத்தவங்களை கொலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அவருக்கு இந்த மூளையிலேயே உருவாகிறதும் தடுக்க முடியாதா? இன்னும் குறிப்பாக கேட்கணுன்னா, சிலர் சொல்கிறாங்க இப்போ வந்து இந்த மாதிரியான மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்களுக்கு கடுமையான மனநோயாளிகளை மருத்துவமனையிலேயே வச்சு ட்ரீட் பண்ண வேண்டியதானே, சிகிச்சை தர வேண்டியதானே, ஏன் வெளியில் விடுறாங்க அப்படி ஒரு கேள்வி வருதே.
இந்த மாதிரி கேள்விகள் வருவது வந்து இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து நம்ம நிலை, அந்த உண்மை நிலையை வந்து வேறு. நமக்கு தெரியும் பழைய நாட்கள் மாதிரி இல்லாமல் இப்போ நிறைய சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்டு ஆராய்ச்சிகள் அப்படி நடந்ததுனால நம்மளுடைய இந்த கரண்ட் இப்போடைய நிலை என்னென்னா, எல்லா மனநோய்களையும் வந்து கட்டுப்பாடில் வைக்க முடியும், கட்டுப்படுத்த முடியும். சில மனநோய்களை முக்கியமாக குணப்படுத்தவும் முடியும். உங்களுக்கே தெரியும், மன அழுத்தம் மாதிரி வந்த போன்ற மனநோய்களில் வந்து தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், அவங்களுக்கு வந்து முழுமையான சிகிச்சை கொடுக்கும். அதே மாதிரி தான் இந்த மற்றவங்களை மாய்க்க வேண்டும், மற்றவங்களை துன்புறுத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து சில மனநோய்களை தோன்றலாம். ஆனால் அது அரிது தான். ஆனால் அதை வந்து குணப்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு நிலைக்கு நம்ம வந்திருக்கிறதுனால அவங்கள வந்து குணப்படுத்திய பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவமனைகளில் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ண பிறகு அவருக்கு அந்த எண்ணங்கள் இல்லை, அவர் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிடுவாங்க. வெளியிடும் போது வந்து கம்யூனிட்டி ட்ரீட்மெண்ட் ஆர்டர், அதாவது வெளியே அவங்களுக்கு அந்த சமுதாயத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஏற்பாடு வச்சுருப்பாங்க. கம்யூனிட்டி மென்டல் ஹெல்த் டீம்னு ஒரு டீம் இருக்கும், அந்த டீம் வந்து அவங்களை கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க மருந்து எடுக்கிறாங்களா, மருந்து எடுத்தாலும் அவங்களுக்கு இந்த திருப்பி அந்த எண்ணங்கள் எண்ணங்கள் வரலன்னா கூட அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. அந்த ஏற்பாடு இருக்குது. அதே மாதிரி மென்டல் ஹெல்த் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குது, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. அந்த சட்டத்துடைய நன்மை என்னென்னா, ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா அவருடைய விருப்பம் இல்லாமையே அவங்கள வந்து மருத்துவமனையில் நம்ம அனுமதிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து அவங்கள மருத்துவமனையில் வச்சு சிகிச்சை பெறுற வரைக்கும் மருத்துவமனையில் வச்சுக்கலாம். அவங்க நல்லா ஆன பிறகு அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் நம்மளை மாதிரி நல்ல ஒரு நல்ல நிலையில் வாழ வேண்டிய உரிமை உள்ளவங்க தானே. அதனால தான் இந்த ஏற்பாடு அவங்கள வந்து நம்ம விடுதலை செய்தே ஆகணும். விடுதலை செய்யும் போது அப்படியே விடுதலை செய்யாமல் அவங்கள வந்து இந்த சமுதாயத்தில் கண்காணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இருக்கிறதுனால அவங்கள வந்து நம்ம விடுதலை செய்து தான் ஆகணும். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இது வந்து அரிதான ஒரு விஷயம் தான் சொன்னால். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னென்னா, இந்த எண்ணங்கள் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அதை நிறைவேற்றணுங்கிற ஆசையே இருக்காது. அந்த எண்ணங்கள் அவங்க மனசில் தோணும், ஆனால் அவங்க வந்து ஐயோ இப்படி தோணுதேன்னு சொல்லி வருத்தம் தான் படுவாங்கள ஒழிய அதை நான் நிறைவேற்றணும்னு துடிக்க மாட்டாங்க. ஸோ இதை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
இப்போ ஜோல் கவுச்சி செய்த படுகொலையினால் ஆஸ்திரேலிய சமூகமே அச்சத்தில் உறைந்து போகிற பின்னணியில் அல்லது இந்த ஜுவல் கவுச்சி மாதிரி படுகொலைகள் உலகம் முழுசும் நடக்கிற பின்னணியில் இல்லை. இப்போ மனநோயினால் வந்து பலர் கொலை செய்யப்படுறது உலக பல நாடுகளில் நடக்கலையா, இந்த பின்னணியில் இப்போ மனநோயாளிகள் குறித்து நாம் என்ன மனநிலையை கொள்ள வேண்டும், நம்ம பார்வை எப்படி இருக்கணும்?
முதலே சொன்ன மாதிரி, அதாவது இப்போதைய சூழ்நிலையில் வந்து எல்லா மனநோய்களும் மருந்துகள் சிகிச்சைகள் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய நிலையில் தான் இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து இந்த சம்பவத்தில் இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் அதிகமாக ஈடுபட்டவங்க வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் சைக்கோசிஸ் உள்ளவங்களாக இருக்காங்க. அதாவது முதல் தடவை தான் அவங்களுக்கு அந்த மனப்பிறவு நடந்திருக்கு. அதனால் யாருக்கும் அதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தடுக்கின்றிருக்கவும் வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பவங்களில் ஈடுபட்டவங்க நிறைய பேர், அதாவது 90% அதிகமான வந்து மருந்து எடுக்கவில்லை அல்லது மருந்து எடுத்துக்கிட்டு வந்து அதுலேருந்து பிறண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்புறம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கிட்டத்தட்ட 1,40,00,000 பேருக்கு இடையில் ஒரு சம்பவம் 1 வருஷத்துக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அதாவது இந்த சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து 1,40,00,000 பேரில் ஒரு சம்பவம் வருஷத்துக்கு. இந்த மாதிரி ஒரு அரிதான சம்பவமாக நடக்கக்கூடியதான் நம்மளுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயம். இதை நினச்சி ரொம்ப நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, ஆனால் எச்சரிக்கையாக இருக்கிறது
இல்லை. இப்போ இதில் ஒரு தகவலை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு புள்ளி விவரம் அப்படின்னா, இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு 2023 சாலை விபத்துக்கள், டெத் இன் ரோட்ஸ், அது வந்து 1,266 பேர் இறந்துருக்கிறாங்க சாலை விபத்துக்கள். ஆமாம், அப்போ வந்து ஒரு இது வந்து ஒரு விபத்துக்கள். இந்த விபத்துலேயே இத்தனை பேர் இந்த நாட்டில் இறக்கும்போது இப்படி ஒரு நோயினால் இப்படி இப்படி படுகொலைகள் நடக்கிறதுங்கிறது அதையும் வந்து ஒரு விபத்துங்கிற அளவில் தான் நாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இல்லையா?
கட்டாயமாக கட்டாயமாக இது ஏற்படுத்தக்கூடிய இம்பேக்ட், அதாவது தாக்கம் வந்து அதிகமாக இருந்தால் கூட இந்த சாலை விபத்துகளை நம்ம ஒப்பிடும்போது இதுவும் வந்து ஒரு விபத்து தான் அப்படிங்கிறது தான் நம்ம கடந்து போவோம்.
மிக்க நன்றி டாக்டர் ரைஸ். ரொம்ப கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு சம்பவத்தை வந்து உடனடியாக அதை வந்து அலசி ஆராய்ந்து தெளிவான நல்ல ஒரு விளக்கத்தை முன்வைத்தீர்கள். மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
நன்றி, மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி.
Why do people want to be at work? To feel heard, appreciated, part of something, and to know there's a career path for everyone. Inclusive workplaces are linked to increased innovation, productivity, and employee satisfaction. Make your organization a place where people want to be. For inclusion and diversity training, visit inclusion-program.com.au.